இந்த ரெண்டு ராஜாக்கு நான்காவது அதிகாரத்துல கடைசி பகுதிக்கு நாம வந்திருக்கிறோம். இந்த ரெண்டு ராஜாக்கள்ல இதுவரையும் நாம் மூன்று அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். நான்காவது அதிகாரத்தில் இந்த நான்கு அற்புதங்களையுமே இதை எழுதியவர் ஒரு கால அடிப்படையில ஒன்றுக்கு அடுத்து வரும்படியா எழுதியிருக்கிறார்னு நான் நினைக்கல. ஆனா அவர் வந்து இது ஒரு தலைப்பின் அடிப்படையில தானே அதை ஒழுங்குபடுத்தி நமக்கு தந்திருக்கிறார். இதுல பார்க்கிற பொழுது முதலாவதாக நாம் பார்க்கின்ற அந்த அற்புதம் இந்த நான்காவது அதிகாரத்துல எப்படி ஒரு கடனை ஆண்டவர் தீர்த்தார் என்று காட்டுகிறது. கடன் சொல்ல இருந்தவர்களுக்கு இருந்த அந்த மனுஷிக்கு இறையாண்மையுள்ள தேவன் அந்த தொல்லையை எப்படி தீர்த்து வைத்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது அற்புதத்தை இதுல நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் எப்படி இறையாண்மை உள்ளவராக ஒரு மரணத்திலிருந்து வெற்றி கொடுத்தார் என்று அது சொல்லுகிறது. இனி மூன்றாவது அற்புதத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆபத்திலிருந்து எப்படி மனிதர்களை இறையாண்மை உள்ள கர்த்தர் விடுவித்தார் என்பதை பார்க்கிறோம். இப்ப கடைசியாக ஒரு அற்புதத்திற்கு இந்த கடைசி பகுதியில் நாம வந்திருக்கிறோம். இந்த கடைசி பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது அதே இறையாண்மையுள்ள கர்த்தர் செயல்படுகின்றார். ஒரு பற்றாக்குறையை அவர் எப்படி நீக்கி வைக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இங்க பார்க்கிறோம். இதிலெல்லாம் நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? கர்த்தருடைய குணாதிசயங்களை பற்றி எல்லாம் படிக்கிற பொழுது முக்கியமான ஒரு குணாதிசயம் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய இறையாண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். இப்ப நாம் முன்னாவது இருக்கிற இந்த வசனங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை பத்தி நமக்கு சொல்லுகிறது. ஆனா அது மூன்றே மூன்று வசனங்கள்ல அந்த அற்புதம் விளக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதம் அன்னைக்கு இஸ்ரவேலில் இருந்த தேவனுடைய மக்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆறுதலை கொண்டு வந்தது. இப்போ ஒரு இக்கட்டான காலப்பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் நிச்சயமாக ஒரு ஆறுதலை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். இப்ப இந்த நான்கு அற்புதங்களையும் வாசித்து பார்க்கிற பொழுது நமக்கு ஏதோ இந்த ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி நம்ம கண்ணுக்கு படலாம். இருந்த பொழுதும் கூட இந்த கடைசியா வந்திருக்கிற அற்புதமும் நமக்கு பெரிய உண்மைகளை விளக்கப்படுத்துகிறது. அருமையாக தேவனிடத்திலிருந்து நாம் விசுவாசத்தில் வளருவதற்கு அதற்கான நம்பிக்கையும் ஆறுதலையும் அளிக்கிறதாக இருக்கிறது. இப்ப இருக்கின்ற இந்த மூன்று வசனங்களையும் நாம மூன்று மனிதர்களை காண்கிறோம். அந்த மூன்று மனிதர்கள் ரெண்டு பேரை நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. ஆனா புதுசா ஒருத்தர் இதுல இப்ப வந்து சேர்ந்திருக்கிறார். ஆகவே நம்ம இப்ப இந்த அற்புதத்தை ஆராய்கிற பொழுது இந்த புதிய மனிதனிலிருந்து நம்ம அந்த அற்புதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த புதிதாக வந்திருக்கிற மனிதன், அந்த மனிதனுக்கு ஆரம்பத்தில் நமக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? அப்பங்களோடு வந்த மனிதன் ஒரு எளிமையான ஒரு பெயரை நம்ம கொடுக்கலாம். 42வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, அந்த பாகா சலீசாவிலிருந்து ஒரு மனுஷன் வந்தான் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த மனுஷனுக்கு பேர் கூட நமக்கு தெரியாது. அதை பத்தி ஆண்டவர் கவலைப்படல. அப்படி ஒரு மனுஷன் இருந்தாங்கிறது தெரியுது. அவனை பத்தி வரலாற்றுல அவனுடைய வரலாற்றை பத்தி என்ன தெரியும் நமக்கு கேட்டா இவ்வளவுதான் தெரியும். அவன் பாகா சலீசாவிலிருந்து வந்தவன் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? சலீசாவின் ஆண்டவன் அல்லது சலீசாவின் தேவன் அதுக்கு பொருள் இருக்கிறது. இப்ப இந்த பாகா சலீசா அந்த காலத்துல இருந்த பாகாலை வணங்கிய மக்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஆராதனை இடமாக அங்க இருந்தது. பாகால் ஒரு முதன்மையான தெய்வமா அந்த புரஜாதிக்காரர்கள் வழிபட்டார்கள். அதே நேரத்துல அந்த பாகாலை சுத்தி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நிறைய குட்டி தெய்வங்கள் எல்லாம் இருந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆராதனை இடமாக இந்த பாகா சலீசா இருந்தது. இது எருசலேம்ல இருந்து வடகிழக்கு பகுதியில 16 மைல் தூரத்துல இந்த இடம் இருந்திருக்கிறது. இப்ப இந்த மனிதன் கில்காலிலே இருந்த தேவனுடைய மனிதன், அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் இங்க சொல்லுவது எலிசாவை. அப்ப அந்த தேவனுடைய மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சில பொருள்களை கொண்டு வந்திருக்கிறான். அவன் முதற் பலனான வாட்கோதுமையும், தன்னுடைய அறுவடை செய்து அதுல முதற் பலனா வரும் இல்லையா, அதுல இருக்கிற வாட்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்துல த பிரெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அவனுடைய அறுவடையில கிடைத்த பயிர்கள் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு அப்பங்கள், அது வந்து 20 அப்பங்களை அவன் கொண்டு வந்தான். பிரெட்னு சொல்லலாம், அப்ப 20 லோப்ஸ் பிரெட் அவன் கொண்டு வந்தான். அதோட கிரெயின், நம்ம பயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா பருப்பு வகைகள் மாதிரி, அதையும் கூட ஒரு தன்னுடைய சாக்குல போட்டு அத இந்த தேவனுடைய மனுஷனுக்காக அவனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். இந்த மனுஷன் இன்னைக்கு இந்த செய்த இந்த காரியம், அதாவது தேவனுடைய மனிதனுக்கு இந்த பொருள்களை இவன் கொண்டு வந்து கொடுத்தது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அது ரெண்டு காரணங்களுக்காக அவன் செய்த அந்த காரியம் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த ரெண்டு என்னன்னு பார்ப்போம். முதலாவது நாட்டில் இருந்த பஞ்சம். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், போன தடவை கூட அங்க நாடு இஸ்ரவேல் மிகவும் கொடுமையான ஒரு பஞ்சத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. அந்த பஞ்சத்துக்கும் கூட காரணம் ஆண்டவருடைய பொதுவான தண்டனைய அவர்கள் அனுபவித்ததுதான். இப்ப நாம கூட இந்த கொரோனா வைரஸ் காலத்துல ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட மக்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. எங்க ஊர்ல சாப்பாட்டு பிரச்சனை இல்ல, எத்தனையோ இடங்கள்ல சாப்பாட்டு பிரச்சனை இல்ல, அந்த பொருள்கள் எல்லாம் கிடைக்குது. ஆக நாம வந்து உண்மையில இந்த மனிதர்கள் அந்த காலத்துல இஸ்ரவேல்ல பட்ட அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கல. பஞ்சம்னு சொல்லுகிற பொழுது அது வயிற்றுக்கு கஷ்டம், சாப்பிடுறதுக்கு உணவில்லாத நிலையில அவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த நேரத்துல தேவனுடைய அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரர்களுக்கும் கூட, தேவனுடைய மிக குறைந்த அளவா இருந்த மனிதர்களுக்கும் கூட அன்றைக்கு ஆபத்தாக இருந்தது. அவர்களும் இந்த ஆண்டவருடைய பொதுவான தண்டனையின் கீழாக போக வேண்டி இருந்தது. அவர்களுக்கும் சாப்பிடுவதற்கு எந்த வழியும் இல்லை. இந்த எலிசா வந்து அந்த இஸ்ரவேல்ல இப்படி பல இடங்களுக்கு போய் தேவனுடைய அந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்களுக்கு பயிற்சி எடுத்து கொண்டு வந்தார். அது ஒரு தியோலாஜிக்கல் காலேஜ் மாதிரி அதை அவர் நடத்தி கொண்டு வந்தார், அவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்து கொண்டு வந்தார். இப்ப இங்க கில்கால்ல 100 பேர் இருந்தாங்க அவர் நடத்தின அந்த ஸ்கூல்ல. அந்த 100 பேர் தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் 100 பேர் இருந்தாங்கன்னு சொல்லுகிற நேரத்துல அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன், அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருந்துச்சு. அப்ப அந்த 100 பேர் இருந்திருந்தா அவங்களுடைய மனைவி பிள்ளைகளும் கூட அவர்களோடு வாழ்ந்து வந்தார்கள் அந்த கில்கால்ல. அப்ப ஒவ்வொன்னையும் யோசிச்சு பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியினுடைய புத்தனை அவனுடைய மனைவி அவருடைய குழந்தைகள்னு பாக்குற நேரம் அங்க ஒரு 400க்கு மேல கூட அங்க இருந்திருப்பாங்க, அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையுமே சேர்த்து. இப்ப இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு போட்டாகணும் சரிங்களா. இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரைகள் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருந்தார்கள். வேதத்தை படிக்கிறதும் தங்களை அதில் நல்லா தேர்வுச்சி அடைவதற்காக தயாரித்துக் கொள்வதும் மற்றவர்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதும் அவருடைய பணியாக இருந்தது. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வயிற்றுக்கு சாப்பாடு போட்டாகணுமே. அது மட்டும் இல்லாம அவங்க தங்களுடைய குடும்பங்களையும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது. அப்படி இருந்த பொழுதும் கூட தேவன் அதை கவனித்துக் கொண்டார். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது ஆலயத்தில் இருந்த ஆசாரியர்கள் மற்ற லேவியர்களுக்கும் அவருடைய ஆசாரிய பணியையும் கடவுளை ஆராதிக்கிற பணியையும் செய்து கொண்டு வந்தவர்களுக்கும் இஸ்ரவேலில் அவருடைய தேவையை கவனிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை ஆண்டவர் செய்து வைத்திருந்தார் என்பதை லேவியர் நூலை வாசிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். உலகத்துல எந்த கால பகுதியில் இருந்தாலும் தேவனுடைய மனிதர்கள், தேவனுக்காக உழைக்கிறவர்கள் முக்கியமாக அவர்களுக்கும் தேவை இருந்தது. அவர்களும் தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது நல்லா தெரியும். நம்ம காலத்துல கூட ஆண்டவருடைய ஊழிய பணியை செய்கிறவர்களுக்கு தேவைகள் இருக்கு. அவர்களுக்கு சாப்பாடு தேவை, அவர்களுக்கு உடுப்பதற்கு உடுப்பு தேவை, அவர்களுக்கு மருந்து வகைகள் தேவை. அவர்களும் கூட எல்லோரையும் போல ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தேவைகளை எல்லாம் அன்னைக்கு இஸ்ரவேல்ல ஆண்டவர் அந்த மக்கள் கவனிக்கும்படியாக செய்து வைத்திருந்தார். அப்படி இருந்த பொழுதும் இப்ப இஸ்ரவேல் இருந்த நிலைமையே வேற. ஏன், என்ன மோசம்? உங்களுக்கு தான் சொன்னேன், எரோபாம், அந்த எரோபாம் என்ன செய்து வைத்தான், ஆங்கிலத்தில் அவனுக்கு ஜெரோபாம்னு பேரு. அவன் தான் பெத்தேல்ல கோவிலை கட்டி ஒன்று ராஜாக்கள் அவனை பத்தி வாசிக்கிறோம், மக்களை புறஜாதி தெய்வங்களை வழிபடும்படியாக செய்து நாட்டு மக்களை எல்லாம் பாவத்தில் வழி நடத்தினான்னு அவனை பத்தி எழுதி வச்சிருக்கு. அதன் காரணமாக பாதாள வழிபாடு நாட்டில் நிரம்பி போயிருந்தது. அதோடு சேர்ந்து ஆகாபும் கூட, அவன் ஒரு மோசமான அரசனாக அவனும் அதே வழியில் போய் கொண்டிருந்தான். அப்ப நாடு அரசன் எப்படியோ அப்படித்தான் நாடு இருக்கும் என்ற அடிப்படையில அவள் அந்த விதமாக சத்தியத்தை விட்டு விலகி போய், ஆண்டவருடைய வேதத்தை விட்டு விலகி போய் புறஜாதி தெய்வங்களை அவள் அதிகமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்துல கர்த்தருக்கு மதிப்பு கொடுத்தவள் என்று சொல்லுகிற பொழுது மிகவும் குறைந்த தொகையினர் தான் இருந்தாங்க. நிச்சயமா அந்த குறைந்த தொகையினர்ல முன்னுக்கு நின்னது இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள், அந்த எலிசா தீர்க்கதரிசியும் தான். அப்ப ஒரு பக்கம் நாடு பூரா புறஜாதி தெய்வ வழிபாடு, கர்த்தருக்கு அந்த நாட்டில் எந்த விதமான மதிப்பும் இல்ல, வயிற்று பஞ்சம் மட்டுமில்ல வசன பஞ்சம் அனாவசியத்துக்கு அதிகரித்து போய் அந்த நாட்டில் இருந்தது. இப்ப இது மட்டும் இல்லாம ஒழுக்கக்கேடு அதிகரித்து போயிருந்தது. எங்க எந்த நாட்டில் சில வழிபாடு அதிகமாக இருக்கிறதோ அங்க எல்லாம் ஒழுக்கக்கேடு அதிகமா இருக்கிறத பாக்கலாம். இப்ப இந்தியாவிலாம் அதை நீங்க நிச்சயமா பாக்கலாம். நீங்க கிராமத்துல எங்க பார்த்தாலும் எங்க சிலை வழிபாடு எல்லாம் அதிகமா இருக்கிறதோ அந்த காலத்துல தன் குடும்பம்னு ஒன்னு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம ஊர் மனுஷன் சின்ன வீடு வச்சிருந்ததெல்லாம் காமன். அது இன்னைக்கும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒழுக்கக்கேடு அதிகரித்து போயிருக்கிறது. ரொம்ப காலத்துக்கு முந்தை என்ன நடந்தது ஊர்கள்ல, நீங்க ஏமி காமைக்கல் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார். இப்படி அனாதையா தூக்கி இருந்த பிள்ளைகளை எல்லாம் கவனத்தோட வளர்த்து இருந்தார். அப்படி அந்த இடத்துல இப்பவும் ஸ்கூல் கூட இருக்குது பாத்தீங்களா. அப்படி அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் பிறந்தா சமுதாயத்துல அப்படி பிறக்க கூடாது, நமக்கு பாரமா இருக்கும்னு சொல்லி தூக்கி வீசிடுறது வழக்கமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பெண் பிள்ளைகளை கோயிலுக்கு கட்டி கொடுத்துருந்த வேலையை அங்க செஞ்சாங்க. அது உங்க ஊர்லதான் நடந்திருக்குது, இன்னும் தொடர்ந்து கிராமப்புறங்கள்ல நடந்துகிட்டு இருக்கலாம். கோயிலுக்கு கொடுத்துறன்னா அது சாமிக்குன்னு சொல்லி அவள் அங்க அனுப்பிட்டு ஊர்ல பெரிய மனுஷங்கள் எல்லாம் அவங்கள விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, சாமி பேரை வச்சு நடந்த அட்டூழியங்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது எங்க இந்த விதமாக ஆண்டவரை, உண்மையாக ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற ஆண்டவரை வணங்காம சுவை வணக்கத்துல ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் அந்த பாவத்தை செய்வதனால அந்த பாவத்தோடு கூடிய இந்த ஒழுக்க கேடுகள் அந்த நாடுகள்ல அதிகரிச்சு தான் இருக்கும். ரொம்ப காலம் உள்ள ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கூட இந்தியாவில ஒரு எழுத்தாளன், ரொம்ப பெரிய எழுத்தாளன் உள்ள ஒரு சாதாரண எழுத்தாளன் தான், இப்படி ஒரு கிராமத்துல நடந்த ஒரு பழைய கதை அதை பத்தி எழுத போயிட்டு ரொம்ப கோபம் வந்து அந்த மனுஷனை இனி எழுதவே விடாம பண்ணிட்டாங்க இல்லையா, அது சுப்ரீம் கோர்ட் வரையும் கூட போச்சுது அந்த கேஸ். அவனே கூட எழுதி கொடுத்து நான் லைஃபுக்கும் இனிமே எழுத மாட்டேன், இப்ப ஏதோ அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு பழையபடி வந்திருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு பேர் என்னமோ பெருமாள்னு ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்னத்துக்கு காரணம், இந்த அனாவசிய அநியாயத்துக்கு சிலை வழிபாடு ஈடுபடுகின்ற அந்த விதமான மதங்கள் இருக்கிற இடத்துல ஒழுக்கக்கேடு அதிகமாகத்தான் இருக்கும். அந்த மனுஷன் எழுதின புத்தகத்துல என்ன ஒழுக்கக்கேடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? எங்கேயோ ஒரு ஊர்ல தமிழ்நாட்டில தான் அந்த கிராமத்துல அந்த காலத்துல யாருக்கும் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணவங்களுக்கு புள்ள பெற காட்டி புள்ள இல்லையேங்கிறதுக்காக அவங்க ஒரு நாள்ல வருஷத்துல ஒரு நாள்ல யாரு யாரோடையும் உறவு வச்சுக்கலாம்னு ஒரு முறை இருந்ததுதான். ஏன் புள்ள பிறக்கிறதுக்காக? இத அந்த மனுஷன் நிச்சயமா நடந்த ஒரு காரியத்தை கதையா எழுதிட்டான். அப்ப அது கேவலமா எழுதிட்டானேன்னு அவன் மேல கேஸ் போட்டாங்க, எழுத விடாம பண்ணாங்க. ஆனா அந்த ஆள் பொய்யா அதையும் எழுதல, ஊர்ல நடந்த வழக்கத்தை கதையா எழுதி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சொல வழிபாடு. ஆண்டவர் ஜீவிக்கிற தேவனை ஒதுக்கி வச்சுட்டு களிய மணியை கும்பாடுகிற மனுஷன் மூளை அவ்வளவு மோசமா போகிறதுனால ரோமர் முதலாவது அதிகாரத்துல சொல்லுகிறது போல ஒழுக்க கேடு சுண்ணாம குழாமையே அங்க வந்துடும். நாட்டுல சத்தியத்தை விட்டு மனிதர்கள் விலகி போயிட்டாங்க, அதோட ஒழுக்க கேடும் அதிகரிச்சிருச்சு. இப்ப இதுவும் போகாதுன்ட்டு இப்ப பஞ்சம் வேற வந்துருச்சு, அதுவும் வந்து சேர்ந்துருச்சு. அப்ப இவ்வளவு மோசமா இருக்கிற ஒரு தேசத்துல, சத்தியத்தை விட்டு விலகி போன ஒரு தேசத்துல, அரசன் முதற்கொண்டு குடிமகன் வரையும் ஒழுக்கக்கேடும் அதிகரித்து போயிருக்கிற இடத்துல கடவுளுடைய மனிதர்களுக்கு, தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு யாராவது சோறு போடுவாங்களா? நினைச்சு பாருங்க. அதுதான் கடைசியா அவனும் நினைச்சு பார்ப்பான். ஆகவே இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், இந்த பரிசுத்தவான்களும் ரொம்ப கஷ்டமான நிலையில அன்னைக்கு இருந்தாங்க. அரசாங்கம் உதவி செய்யுமா? எப்படி உதவி செய்யும்? இப்ப எங்க பார்த்தாலும் இந்த கொரோனா வைரஸ்ல கடைசியா அவன் துறக்க விட போறது சேச்சதான். ஏன்னா அது அவனுக்கு முக்கியம் இல்லை. இப்ப எங்க ஊர்லயே அதை ஒரு எசென்சியல் சர்வீஸா பாக்கல. இது அவசியம் இல்லாததுக்குள்ளதான் அது உட்கார்ந்து இருக்குது. நமக்கு தெரியும் அது எவ்வளவு அவசியம். ஆனா ஆண்டவர் அறியாத மக்கள் அது அவசியமானது ஒன்றா பார்க்கறது இல்லை. அவனுக்கு கடவுளே அவசியம் இல்லையே. எங்க நாட்டுல வந்து இந்த கொரோனா வைரஸ பொறுத்த அளவுல ரொம்ப தப்பி இருக்கிறோம். இன்னும் 1500 கூட கேஸ் வரல, அதுலயும் 95% எல்லாம் சோமாயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு கேஸ் வந்திருக்குது, ஆனா 3-4 நாள் ஒரு கேஸுமே இல்லை. ஆகவே இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் பரவுறதுலாம் இங்க இல்ல. யார பாராட்டுறாங்க? சாதாரண ஒரு மனுஷன். ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாரு, நாட்டை பாதுகாக்கிறாருன்னு ஒருத்தன் சொல்றதுக்கு இந்த ஊர்ல இல்ல. பிரைம் மினிஸ்டருக்கு தான் பாராட்டு. அந்த மனுஷனுக்கு கிடைச்ச ஒண்ணு, ஆனா அவன் ஒண்ணு பெருசா செஞ்சிடல. எங்க போர்டரை அடைச்சது மட்டும்தான். அது எல்லா எவ்வளவு கண்ட்ரீஸும் அதை செஞ்சுதான் இருக்குது. ஆனா தேவனை நினைச்சு பாக்குறவன் ஒருத்தன் கூட இல்ல. இப்ப எங்க பிரைம் மினிஸ்டருக்கு மூச்சு விடுறதுக்கு காரணமே அந்த ஜீவனுள்ள தேவன்கிற ஒரு எண்ணமே மனுஷனுக்கு இல்லாம இருக்குது. அப்ப அரசாங்கம் எப்படி போயிட்டு நமக்கு உதவி செய்யும்? இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு அப்ப இருந்த அரசு உதவி செய்யுமா? உதவி செய்யாது. ஏன்? அவன் தேவனை வழிபடலையே. அதனாலதான் நாமளும் நினைச்சுக்கணும், ஆண்டவரை வழிபடுற நாம நம்ம அரசாங்கத்துக்கு உதவி கேட்க முடியாது. அது உதவி செய்யும்னு எதிர்பார்க்கிறதே பெரிய தப்பு. ஏன்னா அது நம்முடைய ஜீவிக்கிற தேவனை அவருடைய வழியில போகாத அரசா இருக்கிறது. ஆகவே இதே விதமாகத்தான் அன்றைக்கு இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு அரசாங்கத்திலிருந்தும் எந்த விதமான உதவியும் வரல. உண்மையிலேயே அவர்களுக்கு இவர்ல பிடிக்காம தான் இருந்தது. ஏன்? அந்த நாடு பூரா அரசுல இருந்து குடிமக்கள் வரையும் அவ்வளவு பேரும் ரொம்ப ஆழமா இந்த புறஜாதி பாகால் வழிபாட்டுல ஈடுபட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் கூட உங்க நாடுகள் மட்டும் எல்லா நாட்டிலையும் சிலையை வச்சு சில வணக்கம் இந்தியாவில கூட, மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லாவிட்டாலும் கூட வேற என்னென்னத்தையோ மனுஷன் வணங்கிக்கிட்டு இருக்கிறான். மேலை நாடுகள் அவங்களுக்கு எது முக்கியமா இருக்கிறது? சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு தான் அவனுக்கு முக்கியமா இருக்குது. மரம் செடி கொடிகளையும் கடலையும் வணங்குறவனா இருக்கான். அதையெல்லாம் பாதுகாக்கணும்னு ஒரு துடிப்புல இருக்கிறான். வேற மற்ற காரியங்கள் அவனுக்கு அவ்வளவு தூரம் முக்கியமாக போய்விட்டு இருக்கிறது. ஆணும் பெண்ணும் இன்னைக்கு அந்த இல்லைங்கிறதுலயும் ஒழுக்கம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறத அந்த டிக்ஷனரியில இருக்கிற அந்த வார்த்தையின் பொருளை கூட மாற்றி கொண்டிருக்கிற வேலையில தான் மனுஷன் ஈடுபட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தப்பானது, இதெல்லாம் ஆண்டவருக்கு எதிரானதுன்னு நம்ம சொல்ல போனா அவங்க நம்மளை எதிர்ப்பாங்க. இப்ப இருக்கிற நிலைமை அன்னைக்கு இஸ்ரவேல் இருந்த நிலைமையை விட ரொம்ப வித்தியாசம்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உலகத்துல இப்ப சத்தியத்தை அடக்கி வைக்கிற காரியமும் ஒழுக்கக்கேடும் அதிகரித்து போயிருக்கிறது. இப்ப இஸ்ரவேல்ல இதோடு சேர்த்து இந்த பஞ்சமும் கூடிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனுடைய மக்களுக்கு கொஞ்ச பேரா இருந்தா போதும் அவங்களும் இந்த ஆபத்தை சந்திக்க வேண்டி இருந்தது. இந்த மாதிரி நிலைமையில தான், இந்த மாதிரி நிலைமையில அந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த நேரத்துல, அவருடைய மனைவிமார்கள் கஷ்டப்பட்டு இளம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு சாப்பாட்டுக்காக துடித்து கொண்டிருந்த நேரத்துல, அந்த கில்காலே எங்க இருந்து நமக்கு சாப்பாடு வரப்போகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல இந்த மனிதன் அங்கு வருகிறான். பால்சலிசாவில் இருந்த மனிதன் அங்கு வருகிறான். என்ன கொண்டு வருகிறான்? தேவனுடைய மனுஷனுக்கு உணவு கொண்டு வருகிறான் பார்க்கிறோம். அதனாலதான் அவனுடைய வருகை அங்க முக்கியமானதா நம்ம பார்க்கணும். இனி ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது ஒரு காரியம், இந்த மனுஷனை பத்தி பாக்குற பொழுது அவனை பத்தி நமக்கு பேர் தெரியாது. அவனுடைய வரலாற்றை பத்தி கேள்வி கேட்டா அவன் பால்சலிசாவில இருந்து வந்தான்னு சொல்றதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா பசுத்தாவியானவர் நமக்கு அந்த விவரங்கள் எல்லாம் அவனை பத்தி நமக்கு கொடுக்கல, அது அவருக்கு முக்கியமானதா படல. ஆனா ஒண்ணு அவருக்கு நிச்சயமாக முக்கியமானதா பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல நாட்டுல ரொம்ப அருகி காணப்பட்ட தேவ பக்தி உள்ள மனிதர்களில் இவன் ஒருவனா இருந்திருக்கிறான். அதனாலதான் இவனுடைய வருகை முக்கியமானதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவ பக்தி உள்ள மனிதன் நம்ம கேள்வி காட்டி பார்க்கணும். அப்ப அன்னைக்கு இஸ்ரவேல்ல இந்த மாதிரியான மோசமான நிலைமைக்கு போவதற்கு முன்பாக யெரொபொவாம் இந்த புரஜாதி தெய்வ வழிபாட்டை எல்லாம் ஏற்படுத்தியதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஆலயத்துல எருசலேம்ல தான் ஆராதனை நடக்கணும், எல்லாரும் அங்கதான் போகணும்னு தேவன் ஒரு விதியை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அங்கதான் போய் பழி கொடுக்கணும். அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் கொடுக்கணும். அது தேவனாகிய, அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா ஏற்படுத்தி வைத்திருந்த வழிமுறை. ஆகவே தேவனை ஆராதித்தவர்கள் எல்லாம் அப்படி எருசலேமுக்கு போய் அவரை ஆராதித்தார்கள். ஆண்டவர் கேட்டதெல்லாம் அங்கு போய் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வழி கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது இஸ்ரவேல்ல. ஆசாரியர்கள் தீர்க்க தரிசிகள் அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையுமே கூட அன்றைக்கு நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டார்கள். ஆண்டவருடைய ஆராதனை அன்னைக்கு நல்லா நடந்து கொண்டிருந்தது. ஆனா நிலைமை மாறிச்சு. கொஞ்ச பேர் இஸ்ரவேல்ல இந்த காரியங்களை எல்லாம் தொடர்ந்து கொண்டு போயிருந்தார்கள். இருந்த பொழுதும் கூட மற்றவர்கள் எல்லாம் யெரொபாம் வழியிலே போயிட்டு புறஜாதி தெய்வங்களை வழிபட்டு நாடு பூராவும் இப்ப பாகால் வழிபாட்டில் நிரம்பி போய் சத்தியத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அனாவசியத்துக்கு அசிங்கமான ஒழுக்க கேடெல்லாம் நாட்டில் நிரம்பி போய் எல்லா மக்களுமே கூட ஆண்டவருக்கோ எருசலேம்ல இருக்கிற ஆலயத்து ஆராதனைக்கோ எந்த விதமான அக்கறையும் காட்டாத நிலையில் இருந்தது. அது மட்டுமல்ல, அன்னைக்கு ஒருத்தருக்குமே கூட எந்த அக்கறையுமே இல்ல ஆண்டவருக்கு அவர் கேட்டதை கொடுக்கணும். ஓய்வு நாள அனுசரித்தவர்கள் ரொம்ப குறைவாக இருந்தார்கள். அதை அசிங்கப்படுத்தியவர்கள் தான் நாட்டில் அதிகமாக இருந்தார்கள். ஆனா இந்த மனுஷன் இவ்வளவு மோசமான பக்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில நாடி இருந்த பொழுது அவன் விடாம தேவனை ஆராதித்தவனாக இருந்தான். நீங்க கேட்கலாம், எப்படியாவது நீங்க சொல்றீங்க, அதுக்கான என்ன விளக்கம் இங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இதை கொண்டு வந்தது தேவனுடைய மனுஷனை தேடி கொண்டு வந்தது சாதாரண உணவு பொருள் அல்ல. அங்க விஷயம் இருக்கிறது. ஏன் தேவனுடைய மனுஷனை இவன் நாடி வந்தான்னு நீங்க கேட்கணும். ஆண்டவர் லேபியர்ல ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த விதி முறைகளின்படி இவை வளமையாக எப்போ என்ன செய்து கொண்டிருந்தார், இஸ்ரேலில் இருக்கின்ற ஆலயத்துக்கு போய் ஆசாரியர்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்திருந்தார். தைரியம் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், பழிகள் இடணுங்கிறதெல்லாம் தேவன் சொல்லி வைத்திருந்தார். அன்றைக்கு இஸ்ரவேலர்ல தெய்வ பக்தி உள்ளவர்களுடைய ஆராதன முறைகள்ல அது ஒரு பகுதியாக இருந்தது. ஆனா இவனுக்கு, இந்த தெய்வ பக்தி உள்ள இவனுக்கு, அது செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன் ராஜா போட்டிருந்த சட்டம் என்ன தெரியுமா, நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாகாலத்தான் வணங்கணுமே தவிர அந்த எருசலேம் கோயில்ல போய் எதையுமே செய்யக்கூடாது. இப்படி எருசலேம் கோயில்ல எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதையும் கூட புறஜாதி தெய்வ வழிபாட்டுல எல்லாம் நிரப்பி வைத்திருந்ததுனால உண்மையான ஆசாரியர்கள் எல்லாம் தாங்களே தங்களை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அரசுக்கு கீழே இருந்து நாங்கள் ஆராதனையில ஈடுபட மாட்டோம்னு போயிட்டாங்க. இவன் என்ன செய்ய முடியும், இவன் உண்மையாகவே பக்தி விருத்தியோடு தேவனை ஆராதித்த மனிதன், ஆண்டவருடைய சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு நடக்க வேண்டும் என்று விசுவாசித்த ஒரு மனிதன், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியான முறையில கொடுக்கணும்னு ஆர்வத்தோடு இருந்தவன். ஆனா அவன் இஸ்ரவேல்ல எருசலேமுக்கு போய் ஆராதனை செய்ய முடியாத நிலை, ஆசாரியர்களையே சந்திக்க முடியாத நிலை, தீர்க்க தரிசிகளுக்கும் உதவி செய்ய முடியாத நிலை. அவன் நிச்சயமாக ஆண்டவரோட வருத்தத்தோட ஜபித்து, ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த ஆராதனையை செய்ய முடியாத நிலையில இருக்கிறேன்ப்பா, நீர் இதையெல்லாம் பழிகளை எல்லாம் கொடுக்கணும், உங்களுடைய ஆசாரியர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவருடைய தேவையை தீர்க்கணும் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன், அதையெல்லாம் செய்ய முடியாத நிலையில இருக்கிறேன்னு அவன் ஜெபம் பண்ணி இருப்பான். ஆண்டவர் ஜெபம் கேட்கிறார் தெரியுமா, உண்மையாகவே இருதயத்துல சுவாசத்தோடு மனந்திரும்புதலோடு நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்முடைய தேவன் அந்த ஜெபங்களை கேட்காமல் இருக்க மாட்டார். இவனுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். அப்ப அவன் என்ன செய்யறான், நாட்டில் தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள் அவனுக்கு தெரியும், தீர்க்க தரிசிகளுடைய புத்திரர்கள் இருக்கிறார்கள் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆகவே அது பற்றிய விவரங்களையெல்லாம் சேகரித்து கில்காலிலே எலிசா இருந்ததை கண்டுபிடித்து ஆண்டவர் வேதத்துல கொடுக்கும்படியாக தன்னுடைய ஆசாரிகளுக்கு கொடுக்கும்படியாக சொல்லி இருந்ததை இந்த 16 மைல்களும் நடந்தோ பிரயாணம் செய்தோ அவன் எலிசாவை தேடி வந்திருக்கிறான். அப்ப அவன் செய்த காரியம் அவனுடைய பக்தியை விளக்குகிறது, அவனுடைய கடவுள் நம்பிக்கையை விளக்குகிறது, தேவனுடைய வார்த்தையில் அவன் வைத்திருந்த நம்பிக்கையை விளக்குகின்றது. நாட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு தூரத்துக்கு அவபக்தி இருந்தாலும், எவ்வளவு தூரத்துக்கு நாட்டில் ஒழுக்கக்கேடு இருந்தாலும், கோயிலையே இவன் மூடி வச்சிருந்தாலும், தேவனுக்கு செய்ய வேண்டியதை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் செய்தே தீருவேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு இவன் என்ன செய்தான், இந்த உணவு பொருட்களை எல்லாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறபடி சேகரித்துக் கொண்டு அவன் எலிசாவை சந்திக்க வந்தான் என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா, தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொன்ன காரியத்தை அவன் செய்ய துடிச்சான். அதுக்காகத்தான் அவன் அன்னைக்கு எலிசாவை தேடி வந்தான்னு பார்க்கணும். இந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்குது. லேவியர் ஆகமோ 2:14 பாருங்க, முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலன்களின் போஜன பலியாக கொண்டு வரக்கடுவாயின்னு சொல்லி இருக்கு. இதை என்னாகவும் 18:13 வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவருடைய முதற் பலனாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் உமக்கு உரியதாக கொடுத்தேன், தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும். பாத்தீங்களா, ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும், லேவியர்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் ஆண்டவரை ஏற்படுத்தி வைத்திருந்த விதிமுறைகள். உபாகமம் 18:4-5 வாசிக்கிறோம், ஜனத்தின் இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பழியிடும் ஆடு மாடுகளின் முன்னந்தொடையையும் தாடைகளையும் இறைப்பையையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும், உன் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் ஆட்டு ரோமம் என்னும் இவைகளின் முதற்பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இப்ப அவன் எப்படி கொடுக்கறது? அங்கத்தான் அரச கட்டளையில ஆலயம் மூடி போயிருக்குது, ஆசாரியர்களும் அங்கு இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாம் நான் கொடுக்காம இருந்தால் அது ஆண்டவரை சரியாக ஆராதித்தது ஆகாதே என்பது இவனுக்கு கவலை. ஆனா அவன் இந்த இஸ்ரவேலிலும் தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து, தன்னுடைய நீண்ட பிரயாணத்தை செய்து அவன் கில்காலுக்கு வந்து இந்த தன்னுடைய முதற் பலன்களை எல்லாம் அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்க வருகிறான். இங்க பாருங்க, இவனுக்கு இவ்வளவு கஷ்ட நேரத்திலையும் அவன் எவ்வளவு உறுதியா இருக்கிறான் அந்த தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுங்கிறதுல. நமக்கு அந்த உறுதி இருக்கிறதா? நான் ஆரம்பத்திலேயே இந்த கொரோனா வைரஸ் காலத்துல இந்த மாதிரி ஆன்லைன்ல கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்த நேரத்திலேயே நான் வார்ன் பண்ணேன் இல்லையா? உண்மையிலேயே ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு, உண்மையான பக்தியாக இருக்கிறவர்களுக்கு ஆலயம் எந்த அளவுக்கு முக்கியமானது, சபை எந்த அளவுக்கு முக்கியமானது, ஓய்வு நாள் எந்த அளவுக்கு முக்கியமானது, மக்கள் ஆண்டவருடைய மக்களோடு இருக்க வேண்டிய ஐக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று விடாப்பிடியா நடந்து கொண்டு வந்தவர்களுக்கு இந்த வைரஸ் காலம் ஒன்னும் ஆபத்தா இருக்காது. ஏ, நம்ம வீட்டுல போட்டு வெளியே போக முடியாம வச்சிருந்த பொழுதும் கூட அத அதுக்காக அது எப்ப திறக்கும் ஆலயம்னு தான் இருந்திருக்கும். ஆனா ஏனோ தான் ஒன்னு நடந்து பக்தி இருக்கிறவர்கள் மாதிரி வெளியே காட்டிக்கிட்டு ரெண்டு நேரம் ஆராதனை நடக்கிற நேரம் ஒன்னுக்கு மட்டும் போயிட்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளையும் கூட சரியாம கொடுக்காம உங்க செலவை எல்லாம் அதிகரித்துக் கொண்டு வேத வாசிக்கிறதுல குறைவு வைத்திருந்து, ஜெபத்துல குறைவு வைத்திருந்து நடந்துகிட்டவங்களுக்கு இந்த காலம் ஆபத்தான காலம். ஏன்? ஏ, இது ஒரு சொகுசான காலமா போயிடும். இதே இப்படி தொடர்ந்தா கொஞ்ச நஞ்சம் இருந்த கோயிலுக்கு போறதையும் கூட அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில உறுதியா இருந்ததில்லை. ஆனா இந்த மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. நாடு பூரா அவபக்தி அதிகரித்து போயிருந்த பொழுதும், நாடு பூரா ஒழுக்கக்கேடு அதிகரித்து போயிருந்த பொழுதும், பஞ்ச காலத்திலும் கூட அவன் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தான். எல்லாவற்றையும் விட ஆண்டவருக்கான வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தான். நீங்க யாருக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு நீங்க கேட்டு பார்க்கணும். இந்த மாதிரியான இந்த COVID-19 காலத்திலையும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா? அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியது அவசியம்னு என்ன உங்க இருதயத்துல இருக்கிறதா? உண்மையாகவே நீங்க சிந்திச்சு பார்த்து நீங்களே ஆண்டவருக்கு அந்த பதில கொடுங்க. இதுக்கு முன்பு இந்த வைரஸ் வாரதுக்கு முன்பு நீங்க விசுவாசமாக ஆண்டவருக்கு செய்து கொண்ட கொண்டு போன காரியங்களை தொடர்ந்து இந்த காலத்துல செய்றீங்களா? வேதத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? விடாம தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு ஒரு வாஞ்சியோட அதற்கான வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? ஆண்டவருடைய மக்களோட ஐக்கியமா இருக்கணும். ஆனா இப்ப நம்ம ஐக்கியமா வர முடியாதபடி இருக்கிறது. இருந்த பொழுதும் கூட இன்டர்நெட்டையோ நம்முடைய டெலிபோன் வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி மற்றவர்களோடு சகோதரர்களோடு பேசி ஆறுதல் சொல்லுகிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயிலுக்கு போக முடியல, இருந்த பொழுதும் கர்த்தர் இப்படியான வசதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரேன்னு சொல்லி அந்த ஓய்வு நாள்ல கூட்டங்கள்ல கலந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த ஓய்வு நாள்ல வீட்டில இருந்து கூட ஒழுங்கா நீங்க அனுசரிக்கிறீங்களா? இப்ப நமக்கு ஆலயத்துக்கு போய் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது. அத வசதியா உங்க சொந்த சுகத்துக்காக பயன்படுத்திக்காம அதையெல்லாம் பாஸ்டர்ஸோட பேசி இல்லாட்டி உதவிக்காரர்களோட பேசி சரியான விதத்துல கோவிலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறீங்களா? உங்களுடைய விசுவாசத்தை அதன் மூலமாக நீங்க காட்டுறீங்களா? இயேசு கிறிஸ்துவ தொடர்ந்து நேசித்து இந்த காலப்பகுதியிலும் கூட இக்கட்டுகள் இருந்த பொழுதும் கூட உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்களா? இந்த மனுஷன் பாகா சலிசாவில இருந்து வந்த மனுஷன் அதைத்தான் வெளிப்படுத்தினான்னு பாக்கிறோம். அவனுக்கு பேரு நமக்கு தெரியாது, பெருசா அவனை பத்தி ஒண்ணுமே சொல்லப்படல. நமக்கு தெரிந்ததெல்லாம் பால் சலீசான்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அவன் குறைந்த அளவாக மீதமானவர்களாக இஸ்ரவேல் இருந்த விசுவாசிகள்ல ஒருவனாக இருந்தான். அந்த விசுவாசத்துக்கு உதாரணமாக இருந்தான்னு நாம பார்க்கிறோம். வருத்தம், துன்பம், பஞ்சம், நாட்டில் இருந்த ஒழுக்கக்கேடு, அவபக்தி, இதெல்லாம் அவனுக்கு தடையா இருக்கல. இதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம் தெரியுமா? அவர் மனிதர்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவருடைய இருதயத்துல அந்த நித்திய ஜீவன் என்பதை விதைத்த பிறகு ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக தன்னுடைய ஆவியின் மூலமாக குடியேறுகிற பொழுது அவளை யாரும் அசைக்க முடியாது. அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருந்தா அவங்க ஆண்டவர்களுக்கு அடிமைகள். ஸ்லேவ்ஸ் டு கிரைஸ்ட், அப்படித்தான் பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதியிருக்கிறார். நம்ம இந்த உலகத்துக்கு அடிமைகள் அல்ல, இந்த உலகத்து தெய்வங்களுக்கு அடிமைகள் அல்ல, விசுவாசிகள் ஆண்டவருக்கு அடிமைகள். நமக்கு இருக்கிற எல்லாமே அவருக்கு சொந்தமானது. ஏன்? நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையே அவர் கொடுத்த வாழ்க்கை. இப்ப ரெண்டாவதா நம்ம இந்த மனுஷனை பார்த்துட்டோம், பால் சொலிசாவில இருந்து வந்தவனை. இப்ப ரெண்டாவது மனுஷனை பார்ப்போம். அவர் நமக்கெல்லாம் தெரிந்தவர் தான், அது எலிசா தீர்க்கதரிசி. 43-44 வசனங்கள் அவரை பத்தி சொல்லுகிறது. இங்கு என்ன நடக்கிறது? மறுபடியமாக அந்த வசனங்களை நம்ம பார்த்தால் அங்கு சொல்லப்படுகிறது கவனிங்கள். 42, பின்பு பாகா சலிசாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வாட்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்று சொன்னான். யார் சொன்னது? அது எலிசா. அப்பொழுது அவன் என்று சொல்லுகிற பொழுது அது தேவனுடைய மனுஷனை இங்கு குறிக்கிறது. அந்த தேவனுடைய மனுஷன் வேற யாரும் இல்ல, தீர்க்கதரிசியான எலிசா. அப்ப தீர்க்கதரிசி சொல்லுகிறான் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூட, ஏன்னா ரொம்ப காலமா அவங்க பட்னியா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுக்கெல்லாம் விடுதலை கிடைத்த மாதிரி இந்த பொருள்கள் வந்திருக்கிறது. ஆகவே அவளுக்கு சாப்பிடக்கூடு என்று அவனுடைய பணிவிடைக்காரன் வேலையாளை பார்த்து அவன் சொல்லுகிறான். அப்ப அந்த பணிவிடையாளன் என்ன சொல்லுகிறான்? இதை நான் 100 பேருக்கு எப்படிங்க வைக்கிறதுன்னு கேட்கிறான். ஏன்னா அவன் கொண்டு வந்தது எவ்வளவு? 20 அப்பங்கள் தாழ்கதிர்களை கொண்டு வந்திருக்கிறான். ஆனா 100 பேருக்கு நான் எப்படி சாப்பாடு போடுகிறது என்று இவன் கேட்கிறான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூட, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலிசா. இந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசியாக இருந்த பொழுதும் கூட அவனும் கர்த்தரை நம்ப வேண்டியிருந்தது. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் என் நம்பிய சுவாசித்த ஒரு அற்புதமான தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். இதற்கு முன்பு நாம 3 அற்புதங்களையும் பார்த்த பொழுது எலிசா என்ன செய்திருக்கிறான்? ஒரு தண்ணீர் இருந்த இடம் எல்லாம் பாலாய் போன பொழுது அதுல உப்ப கொட்டுன்னு சொல்லி இருக்கிறார். உப்பை கொட்டின உடனே அதெல்லாம் குடிக்கிறதா மாறிடுச்சு. இப்ப கடைசியா நம்ம பார்த்த அற்புதத்துல என்ன நடந்தது? ஒரு விஷமா போய்விட்ட ஒரு உணவு கூழ், தயாரித்த கூழ், அதை சரிப்படுத்துறதுக்காக நீ மாவை கொட்டுன்னு சொன்னாலும் மாவை கொட்டின உடனே அது சாப்பிடக்கூடிய பண்டமா மாறிடுச்சு. அதுக்கு முன்பு இருந்த ஒரு பையன் இறந்து போயிட்டான். எலிசா என்ன செய்தார்? தன்னுடைய வேலையாளோட அந்த வீட்டு கதவை மூடிட்டு அவன் மேலேயே படுத்தார். தன்னுடைய சரீரம் அவனில பதியும்படியாக அவனுக்கு உயிர் வந்ததுன்னு பார்க்கணும். ஆனா இங்க இந்த நேரத்துல எலிசா அப்படியான ஒன்றையுமே செய்யல. இந்த அற்புதம் நடந்த பொழுது எலிசா முழுமையாக ஆண்டவர்களையும் ஆண்டவருடைய வார்த்தையிலும் தங்கி இருக்க வேண்டியிருந்தது. இப்ப இங்கு நடந்த அற்புதம் அவருடைய வார்த்தையில நடந்த அற்புதம். 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் வைத்து 100 பேர் மட்டுமல்ல, அந்த 100 பேரோடு சேர்ந்த அத்தனை குடும்பங்களுக்கும் அன்றைக்கு சாப்பாடு கிடைக்கும் என்பது எலிசா நம்பினான். தன்னில் அவன் நம்பிக்கை வைக்கவில்லை, தன்னுடைய அற்புதத்துல நம்பிக்கை வைக்கவில்லை, அவன் கர்த்தர்ல நம்பிக்கை வைத்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அன்னைக்கு அவளுக்கு சாப்பாடு போட்டார். எலிசா கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கை, அவருடைய வார்த்தையில வைத்திருந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பது 43 வசனம் நமக்கு அருமையா சொல்லுகிறது. அந்த பணிவிடக்காரன் கேட்ட பொழுது என்ன சொல்ற, நீ ஜனங்களுக்கு சாப்பிடக்கூட இன்னும் நீதி உண்டாயிருக்கும், நீ சாப்பிடக்கூடு அது இன்னும் மிகுதியாவே அதிகரிச்சு போய்கிட்டு இருக்கும். அது எலிசாவின் வார்த்தை அல்ல. எலிசா என்ன சொல்றாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்பினது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார். நீ சாப்பிடக்கூட அவர் சாப்பிட பொழுது இன்னும் மீதியாகும். அதான் எலிசா சொன்னது. ஏன், இது கர்த்தருடைய வார்த்தை. இப்ப எலிசா தீர்க்கதரிசி, நிச்சயமாக ஆண்டவர் இதுக்கு முன்பு இஸ்ரவேலுடைய வரலாற்றுல வனாந்திரத்துல செய்த அற்புதங்களை நினைச்சு பார்த்திருந்திருப்பார். அது உபாகமத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். இவங்க வனாந்திரத்துல போகிற பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், அங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உங்களை இங்கெல்லாம் வலிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன், இருந்த பொழுதும் கூட நான் உன்னுடைய தேவன் என்று காட்டுவதற்காக நீ பசியினால வருந்துகிற பொழுது உனக்கு நான் உணவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மனாவினாலே உன்னை போஷித்தார் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்து போஷித்தார். ஆனா அவர் ஏன் அப்படி செய்து போஷித்தார், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று நீ உணர்த்தும்படிக்காக ஆண்டவர்களுக்கு சொல்லியிருந்தார். நீ கவலைப்படாத, என்ன நம்பு, நான் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றேன். அப்ப ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வனாந்திரத்துல ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அப்போ இஸ்ரவேல்காரை அந்த மன்னாவை பார்த்த பொழுது அவன் அவன் நம்பிக்கை அந்த சாப்பாட்டில் வச்சிருக்க கூடாது, அந்த சாப்பாட்டுக்கு பின்னால இருந்து அவர் கொடுத்த தேவன்ல வச்சிருந்திருக்கணும். அப்ப அவன் என்னத்தை பார்த்திருக்கணும், எனக்கு ஆண்டுக்கு மன்னா கிடைச்சிருக்கு, இதுல இருந்து நான் நினைக்கிறது என்னது, நான் ஒவ்வொரு வார்த்தையிலும் மன்னாவில் எல்லாம் நான் பழைக்கிறது, ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சாப்பாட்டை விட முக்கியமானது, அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி செய்திருக்கிறார் அப்படிங்கறத அவன் நம்பி இருக்கணும். பாத்தீங்களா, இப்ப கூட உங்க வீட்டுல இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிருச்சு, கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு அப்படி ரிலாக்ஸ்ட் ஆக வீட்டுல தானே அடைஞ்சிருந்தோம். அப்படி இருந்த பொழுது பொருள்கள் இருந்திருந்தா, உங்க பிரிட்ஜிலயோ அதுலயோ பொருள்கள் இருந்திருந்தா, அதை பார்த்து நிச்சயமா நீங்க ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி இருப்பீங்க. இந்த கஷ்டமான நேரத்திலயும் நமக்கு இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு. ஆனா அந்த நேரம் நீங்க என்ன நினைச்சு பார்த்திருக்கணும், உங்க நம்பிக்கை அந்த பொருள்கள்ல வச்சிருக்க கூடாது. அந்த பொருள்களை கொடுத்த அந்த தேவன், ஏன் அந்த பொருள்கள் நம்ம வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அப்பத்தினால அல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறபடி அந்த கொடுக்கிற தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி காட்டி இருக்கிறார். நம்ம அவருக்கு நன்றி கொடு சொல்லி இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஜீவன் சாப்பாட்டுல இல்ல, அதை கொடுக்கிற தேவன்ல இருந்து தான் வருகிறது. பாத்தீங்களா, இங்க எலியா இந்த நேரத்துல அவன் தேவனை நம்பினான். அவனுக்கு அந்த விதமான ஒரு உறுதியான நம்பிக்கை ஆண்டவர்ல இருந்ததுனால தான் அவன் என்ன செய்கிறான், இந்த இடத்துல தான் பணியாளை பார்த்து சொல்லுகிறான், நீ அவளுக்கு சாப்பாடு போடு ஆனால் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவன் சொன்னான். அதேபடி அன்னைக்கு நடந்தது, இப்ப அதேபடி அன்னைக்கு நடந்தது. ஆகவே இங்க வார்த்தை செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் இல்ல, அந்த மனுஷனுக்கு பின்னால் இருந்த தேவனுடைய வார்த்தை அந்த கிரியை செய்தது. நாம எந்த அளவுக்கு அந்த வார்த்தையில நம்பி இருக்கிறோம், இந்த கஷ்டமான நேரத்துல எவ்வளவோ கவலைகள் எவ்வளவோ பேருக்கு இருக்கும், எத்தனை காலம் நமக்கு தெரியாதபடி ஒரு பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கிறது. வேலை, நம்ம வருமானம் எங்க இருந்து வரப்போகுது, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் கேள்வியா தான் இருந்திருக்கும். ஆனா இருந்த பொழுதும் நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறதா? இதெல்லாம் அவருக்கு முன்பு ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் இல்லாமலாக்கி ஆண்டவர் எல்லாம் ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல சரிப்படுத்தக்கூடிய தேவன். அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஆகவே இதெல்லாம் எனக்கே தெரியாத கண்ணு முன்னுக்கே இல்லாத காரியத்தை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்காம அந்த கர்த்தர் மேல உறுதியான நம்பிக்கையை வைத்து அந்த நம்பிக்கையில தொடர்ந்து இருக்கும்படியான காரியங்களை நம்ம செய்யணும்னு அந்த நாளுக்குரியது நீங்க செஞ்சுக்கிட்டு போறீங்களா? இல்லாட்டி இஸ்ரவேல்கார மாதிரி ஒவ்வொரு நாளும் உன்னை சாப்பிட சாப்பாடு கொடுப்பேன், உன்னை காப்பாத்துவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறத மறந்துட்டு அவன் அன்னைக்கு சாப்பிட வேண்டியதை சாப்பிடாம அடுத்த நாளைக்கு சேகரிக்க பார்த்தான். அவன் சேகரிச்சதெல்லாம் கெட்டு போயிருச்சுன்னு வாசிக்கிறோம் இல்லையா பழைய ஏற்பாட்டுல. அப்படி நடந்துக்கிறீங்களா? ரொம்ப பேர் அப்படித்தான் செஞ்சாங்க இல்லையா? அன்னைக்கு அன்னைக்கு வாங்கறத விட்டுட்டு அரசாங்கம் என்ன சொன்னாலும் கேட்காம போய் என்ன குரோசரி ஷாப்ல இருக்கிற அவ்வளவு டாய்லெட் பேப்பரையும் வாங்கி வச்சுட்டாங்க. மத்தவங்க வாங்குறதுக்கு ஒரு டாய்லெட் பேப்பர் இல்லை, டிஸ்இன்ஃபெக்ஷன் எல்லாம் போயிருச்சு. ஏன் அவன் நம்பிக்கை எதுல இருக்குது? கடவுள் மேல இல்ல, அரசாங்கத்து மேல கூட இல்ல, அடுத்தவனுக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்கணுமே இல்ல, தன்னை பாதுகாக்கிறதுக்காக எல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான் மனுஷன். இந்த மாதிரியா நம்ம கிறிஸ்தவர்கள் நடக்கிறது? தேவன் நம்ம கவனிக்க அவருடைய வார்த்தை அப்பத்தினால் அல்ல நம்ம ஜீவிப்பது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இந்த வார்த்தை எல்லாத்தையும் பெருசு, அதுவும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்தையும் விட பெருசுன்னு காட்டுறதுக்காகத்தான் அன்னைக்கு எலியா எந்த ஒரு அற்புதத்தையும் எந்த பொருளையும் கொண்டு செய்யல. அவர் வாயால சொன்னது மட்டும்தான். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ குடு அத, ஆண்டவர் பார்த்துக்குவார், அவங்களுக்கு சாப்பாடு போடு. எனக்கு தெரியாத 100 பேர் இல்ல, 400 பேர் இருக்கிறாங்கன்னு இப்ப இந்த கொண்டு இருக்கிற பொருளை நீ குடு அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்? அவருக்கு அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில உறுதியான நம்பிக்கை இருந்தது. உங்களுக்கு இருக்கா? தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்களா? அந்த ஜீவனுள்ள தேவன் சொன்ன வாக்கு மீறாதவர்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எந்த அளவுக்கு இருக்கு கேட்டு பாருங்க. கர்த்தர் முன்னுக்கு நம்மளாம் நாடகம் ஆட முடியாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அந்த வார்த்தையை பற்றிய உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம 3வது மனுஷனுக்கு வருவோம். இந்த 3வது மனுஷன் நமக்கு தெரிஞ்சவன் தான், அவன் தீர்க்கதரிசியினுடைய பணியாள். இப்ப அந்த தீர்க்கதரிசியினுடைய பணியாள் அவனை பார்த்து எலிசா என்ன சொல்லுகிறார்? ஜனங்களுக்கு சாப்பிட கொடுன்னு சொல்றாரு. 43வது வசனத்துல பாக்குறோம். அப்ப அந்த பணிவிடக்காரன் சொல்லுகிறான், நான் இதை 100 பேருக்கு எப்படியா கொடுக்கறதுன்னு. அப்ப எலிசா சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ குடு, அவங்களுக்கு சாப்பிட குடு, இன்னும் மீதி உண்டாயிருக்கும். அப்ப அதை கேட்டு இந்த பணியால் என்ன செய்கிறான்? 44வது வசனத்துல பாக்குறோம், அவன் அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்பி அதன்படி செய்ய வேண்டியது மட்டும்தான் அவனுக்கு பொறுப்பா இருந்தது. அவன் அவர்களுக்கு முன்பாக வைத்தான். வைத்த பொழுது என்ன நடந்தது? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சாப்பிட்டது மட்டுமன்றி மீதியும் இருந்தது. அதாவது சாப்பிட 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 அந்த உணவு பொருள் இன்னும் வளர்ந்துகிட்டே போச்சு. அன்னைக்கு ஆண்டவர் பற்றாக்குறை என்பதற்கே இடம் வைக்காத ஒரு அற்புதத்தை அன்னைக்கு செய்து காட்டினார். இப்ப இது எனக்கு நமக்கு எதை நினைவுபடுத்துது? சுவிசேஷ நூல்ல நம்ம வாசிக்கிறோமா இல்லையா, இயேசு இந்த உலகத்துல இருந்த பொழுது 4000 பேருக்கு சாப்பாடு போட்டார், 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார். மாற்கு 6வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல அதை பத்தி வாசிக்கணும். அதே நேரம் இதே 5000 பேர் அந்த சாப்பாடு போட்டது 3 சுவிசேஷ நூல்கள்லயும் வந்து போகிறது. இப்ப அது யோவான் 6வது அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கிற பொழுது அங்கு யாரை சந்திக்கிறோம்? பேதுருடைய தம்பியை சந்திக்கிறோம், ஆண்ட்ரூ. ஆங்கிலத்துல அந்திரையான்னு அவனுக்கு தமிழ்ல பேர். அந்த அந்திரையா என்ன சொல்றான்? ஐயா, இங்க ஒருத்தங்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு, ஆனா இது இங்க பத்த போகுது. இப்ப இந்த பணியால் என்ன சொல்லுகிறான்? நான் 100 பேருக்கு எப்படிங்க கொடுக்கறது? 100 பேருக்கு இது எங்க போக போகிறது? அவ அந்த பணியா சொன்னது அந்திரையா சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஏன்னா அந்திரையாவுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது, எப்படி போக போகுது. ஆனா இயேசு என்ன சொன்னார், நீ அவங்களுக்கு அதை கொடு. நான் கொடுக்க 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 அந்த 5000 பேரும் அந்த 4000 பேருக்கும் அன்னைக்கு பசி தீர்ந்தது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அவளுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு அவளுக்கு திருப்தியாக சாப்பிட முடிந்தது. அது மட்டுமல்ல, மீதம் இருந்தத 12 கூடைகளில் நிரப்பினார்கள்னு நம்ம சுவிசேஷ நூல்ல வாசிக்கும். 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் சாப்பிட்ட பிறகும் திருப்தியா சாப்பிட்ட பிறகும் இன்னும் 12 கூடைகள்ல நிரப்புற அளவுக்கு அன்னைக்கு சாப்பாட்டு இருந்துச்சு. அதே இதை நினைவுபடுத்துகிறது. அதுக்கெல்லாம் எவ்வளவோ காலத்துக்கு முன் நடந்த இந்த அற்புதம், அவர்கள் சாப்பிட்டது மட்டுமன்றி மீதியும் இருந்தது. நீங்க வாசிக்கிறோம், இங்க யார பாக்குறோம்? இயேசு கிறிஸ்துவ பாக்குறோம். ஏன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் தான் ஜீவ அப்பம்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? சுவிசேஷத்துல நான் தான் ஜீவ அப்பம், நான் மனிதர்களுக்கு சாப்பாடு போடுகிறவன் மட்டுமல்ல, அவருடைய வயிற்று பசியை தீர்க்கிறவன் மட்டுமல்ல, இதற்கெல்லாம் மேலாக அவர்களுக்கு தேவையாக இருக்கின்ற பாவ விடுதலையை நான் மட்டுமே கொடுக்கிறவனா இருக்கிறேன். வேற யாரும் அது கொடுக்க முடியாது. இயேசு தன்னை விசுவாசிக்கிறவர்களோடு எப்போதும் இருக்கிறார். இந்த பாசொலிசாவில இருந்து வந்த மனுஷன் நமக்கு அதை காட்டலையா? அந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க? வேதத்துல இத்தனை உதாரணங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து நம்ம கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நம்முடைய தேவைகளை எந்த நிலைமை எப்படி உலகத்துல இருந்த பொழுதும், உலகமே நம்ம கைவிட்ட பொழுதும் கூட நம்மை தொடர்ந்து கைவிடாமல் காத்து கொண்டிருக்கிற தேவன் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிற பொழுது நாம நம்பிக்கையோட அந்த தேவனை கையப்பிடித்து வாழ்கிற வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் அறியாதவர்கள் இங்க இருந்தார், இன்னுமே கூட இன்னும் அந்த இயேசுவை விசுவாசிக்க மறுக்கிற கடினப்பட்ட இருதயத்தோடு இருந்தார். இன்னைக்கு அதுக்கு முடிவு கட்டி இயேசுவை விசுவாசிங்க. இந்த இயேசு உங்க குறைகளை போக்குவார், உங்க பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார், பரலோகத்துக்கு போகின்ற அந்த வாழ்க்கைய தேவன் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பார். அவரை நம்ம எப்பவும் நம்பலாம். வேத வரலாறு நமக்கு அது சாட்சியாக இருக்கிறது. அன்னைக்கு நடந்த அற்புதம் அந்த இயேசுவை நினைவுபடுத்துகிறது. அந்த ஜீவ அப்பமாகிய அந்த இயேசுவை இன்னைக்கு விசுவாசித்து நம்ம பாவ மன்னிப்பு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையா இருக்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, நீர்தாமே இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்த்த அற்புதத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். எவ்வளவோ கஷ்டமான கொடுமையான ஒரு காலப்பகுதியிலும் உம்மை நம்பி வாழ்ந்த அந்த மனுஷன், பக்தி மனாக இருந்த அவன், எந்த அளவுக்கு தன்னுடைய மக்களில் அக்கறை கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டியதை செய்தான் என்பதை பார்க்கிறோம். அதை வைத்தும் கூட தீர்க்க தரிசி உம்முடைய வார்த்தையை நம்பி செய்த அற்புதத்தினாலே எவ்வளவோ பேருக்கு இருந்த பட்டினிக்கு விடுவு உண்டானது. ஆண்டவரே, நம்மை சுற்றி இருக்கிறவள் எப்படி இருந்த பொழுதும், அரசுகள் எப்படி இருந்த பொழுதும், மக்கள் எப்படி இருந்த பொழுதும், காலம் கொடுமையாக இருந்தாலும் கூட உம்மை நம்புகிறவர்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற தேவனாக நீர் இருக்கிறேன். நான் வைக்க வேண்டிய நம்பிக்கை உணவுப் பொருளில் அல்ல, இந்த உலகத்து பொருள்களில் அல்ல, உண்மையில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், உம்முடைய வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காலத்திலும் கூட நீர் எங்களுக்கு உதவி செய்யும், உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசி உண்மை அறியாதவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடும், அவருடைய பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடும். ஆண்டவரே, இந்த கொடுமையான காலத்திலும் கூட உம்முடையத்திலே உம்மிடம் வராமல் இருக்கின்ற கொடுமைக்கு நீர் ஒரு முடிவு கட்டும். ஆண்டவரே, எங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய விசுவாசத்திலே நாம் இன்னும் தைரியத்தோடு உறுதியாயிருக்க நீர் கிருபை பாராட்டும். எந்த பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வந்த பொழுதும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் துரிதப்படுத்தாமல், நீர் பெரியவர், நீர் தேவன், உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீ சொல்லி இருப்பது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து முன்னோக்கி போக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஓய்வு நாளிலும் நீர் கிருபையாக உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை போஷிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம்.